இந்த நாளிலே நாம் ஒரு வேத பாடத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். அதனுடைய தலைப்பு இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம். என் இருதயத்தில் இருக்கிற பாரம் பெரிதான கட்டளை என்று அழைக்கப்படுகிற காரியத்திலே ஒரு சமநிலை கொண்டு வர வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் பெரிதான கட்டளையை கைக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்திருக்கிறார்கள். இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த பெரிதான கட்டளை, அவர் இந்த பூமியை விட்டு செல்வதற்கு முன்பாக கொடுத்தாரே, அதனுடைய முதல் பகுதி மார்க்கு 16:15 வசனத்திலே காணப்படுகிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னொரு பகுதி உண்டு, அந்த பெரிய கட்டளையினுடைய இன்னொரு பாதி என்று நான் அழைப்பேன். அது மத்தேயு 28:18-20 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். நான் கிறிஸ்தவர்களை பார்த்து வருகிறேன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ சபைகளை நான் மறுபடியும் பிறந்து 52 வருடங்களாய் பார்த்து வருகிறேன். நான் கண்டது காரியம், அநேக கிறிஸ்தவர்கள் மார்க்கு 16:15 பகுதியை தான் கவனம் செலுத்துகிறார்கள். வெகு சிலரே மத்தேயு 28:19-20 வசனங்களை பிரதானமாய் பார்க்கிறார்கள். 99% மார்க் 16:15 1% மத்தேயு 28:19-20 முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு உதாரணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால், 100 பேர் ஒரு மரக்கட்டையை தூக்கி செல்கிறார்கள், 99 பேர் ஒரு பக்கத்தையும், இன்னும் ஒரு நபர் மாத்திரம் இன்னொரு பக்கத்தையும் கடினமாய் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டிருக்கிறார். இப்படிதான் நான் பார்க்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை இதுதான். வேதத்தை நான் வேத வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு என்று நான் இதுதான் பார்க்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, நான் வேதத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது அவர் எனக்கு கொடுத்த வரம் அது. இந்த பெரிதான கட்டளையினுடைய இன்னொரு பக்கத்தையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். 1% தான் அதை கை கொள்கிறார்கள், 50-50% இருந்திருக்க வேண்டும். முதல் பகுதி என்ன? பெரிய கட்டளையினுடைய முதல் பகுதி ஊழியம், மிஷினரி ஊழியம், சுவிசேஷம் அறியப்படாத இடத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வது. மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானும் கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மன்னித்தார். அவர்தான் பிதாவுக்கு செல்வதற்கு ஒரே வழி. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவரிலே விசுவாசி உள்ளவனாயிருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவரிலே விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அங்கே தேவன் நிற்க வேண்டும் என்று எண்ணினாரா? ஓ, ஒரு நபர் விசுவாசித்தான், பாவி என்று ஒத்துக்கொண்டான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்துவரை தன் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டான், அவ்வளவுதானா? மத்தேயு 28 குறித்த காரியம் என்ன? 19 வசனம் அங்கே நாம் வாசிக்கிறோம், எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷராக்கி. சீஷனாய் இருப்பது என்றால் என்ன? ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அவர்களை கேட்டார்களே, முதல் முறையா இயேசுவினிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் மனதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் என்ன சொன்னார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசு தெளிவாய் அவர்களுக்கு விளக்கி கூறினார். லூக்கா 14 அதை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14 திரளான ஜனங்களை இயேசு கண்டபொழுது அவரோடு சேர்ந்து வந்தார்கள். அதை லூக்கா 14:25 வாசிக்கிறோம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்ணி போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து கடினமான வார்த்தைகளை சொன்னார். அநேக போதகர்களும் பிரசங்கியார்களும் திரளான கூட்டத்தை கண்டால் அவர்கள் செய்தியை செவிசாய்க்க வருவார்கள் என்றால் ஒருவரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு கனவு கூட காண மாட்டார்கள். அங்கேதான் இயேசு வித்தியாசமானவராய் காண்கிறோம். எண்ணிக்கையிலே அவர் விருப்பமுள்ளவராய் இல்லை. வெகு சில கிறிஸ்தவர்களே எண்ணிக்கையிலே விருப்பம் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறார்கள். இங்கே அடுத்த வசனங்களிலே இந்த அதிகாரம் முடிவு வரை என்ன பார்க்கிறோம்? இயேசு தரத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். சீஷர்கள் வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அவர்களை திரும்பி பார்த்து, யாதொருவனின் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரனையும் சகோதரியையும் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நீ இரண்டாவது தரமான சீஷனாய் இருக்க முடியும் என்றெல்லாம் அல்ல, நீ சீஷனாகவே இருக்க முடியாது. இங்கே சீஷத்தினுடைய முதல் நிபந்தனை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இயேசு இங்கே வெறுக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன? இது ஒரு ஒப்பனையான வாக்கியம். கடினமான வார்த்தைகளை இயேசு சில சமயங்களே பயன்படுத்தினார். உன் வலது கண் இடல் உண்டாக்கினால் பிடுங்கி போடு, உன் கையை தரித்து போடு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழையும் என்று சொன்னார். என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானமனாத பட்சத்தில் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. இப்படி பல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவள் பேசின வார்த்தை ஆவியும் ஜீவனுமாயிருந்தது. இங்கே அவர் என்ன சொல்ல முற்படுகிறார்? நாம் அவரை அன்பு பாராட்டுகிற அன்பிற்கு ஒப்பனையாய் பூமிக்குரிய பெற்றோர்கள் உறவினர்களுடைய அன்பு இருளுக்கும் ஒளிக்கும் உண்டான வித்தியாசத்தை போல இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை உறவினர்களை நேசிக்கிற நேசம் நட்சத்திர ஒளியை போல இருக்குமானால், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது சூரியனை போல இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி இருளறுகிறது, அங்கேதான் இருக்கிறது ஆனால் மறைந்து போகிறது. அதுதான் இதற்கு அர்த்தம். வெறுக்க வேண்டும் என்றால் என்னுடைய பெற்றோர்களுடைய நேசம் காணாமல் போகிறது, அங்கேதான் இருக்கிறது ஆனால் மறைந்து போகிறது. இயேசுவை நான் நேசிக்கிற நேசம் பிரகாசமான சூரிய ஒளியை போல் இருக்கிறது, மற்றவைகள் எல்லாம் இருளை போல மாறுகிறது. நம்மளுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ சகோதர சகோதரிகளோ ஆண்டவர் நாம் என்ன செய்ய அழைக்கிறாரோ அதை செய்ய தடை செய்ய அனுமதிக்க கூடாது. சீஷத்தினுடைய முதல் நிபந்தனை ஆண்டவரை பிரதானமாய் நேசிக்கிற நேசம். பெற்றோர்களை காட்டிலும் மனைவியை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் சகோதர சகோதரிகளை காட்டிலும் உறவினர்களை காட்டிலும் சபையிலே உள்ள சகோதர சகோதரிகளை காட்டிலும் நம்முடைய ஜீவனை காட்டிலும் இயேசுவை பிரதானமாய் நேசிக்கிற நேசம். சுவிசேஷ ஊழியமும் மிஷனரி ஊழியமும் கிறிஸ்தவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறீர்களே, நீங்களே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவை நான் பிரதானமாய் நேசிக்கிறேன். பூமியிலே மற்ற எல்லாவற்றையிலும் காட்டிலும் கிறிஸ்துவை பிரதானமாய் நேசிக்கிறேன். நான் கிறிஸ்தவர்களை இத்தனை வருடமாய் நான் கண்டு வருகிறேன். என்னுடைய கணிப்பு அது உண்மை அல்ல என்று நான் சொல்லுவேன். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று பாடுகிறார்கள், ஆனால் அவர்கள் சீஷர்களாய் மாறவில்லை. இரண்டாவது நிபந்தனை 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். மறுபடியும் இங்கே நிச்சயமான ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். நிச்சயமாக முடியாது. சிலுவை ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்வது என்றால் என்ன? தன்னுடைய சொந்த சிலுவை என்று வாசிக்கிறோம். இயேசுவினுடைய சிலுவையை நான் சுமக்க வேண்டியதில்லை, வேறொருடைய சிலுவை நான் சுமக்க வேண்டியதில்லை, என்னுடைய சிலுவையை நான் சுமக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே லூக்கா 9:23 வாசிக்கிறோம், இயேசு இப்படியாய் விவரித்து கூறினார், என்னை பின்பற்றி வர விருப்பமானால், லூக்கா 9:23, அவன் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலையை எடுத்து வர கடவன். அங்கே தினமும் என்று வாசிக்கிறோம், இங்கேயும் அது பொருந்தும். ஆகவே நாம் நம்மளுடைய சிலுவை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டுமானால் நம்மளுடைய சிலுவை கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையை தினம் சுமந்தார். இல்லை என்றால் அவரை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? என்னுடைய சிலுவையை தினந்தோறும் எடுத்து எப்படி பின்பற்ற முடியும்? ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உள்ளான சிலுவை காணப்பட்டது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் உள்ளான சிலுவை இருந்தது. அது கடைசியாய் சிலுவையிலே மரித்தாரே அங்கே முடிந்தது. உள்ளான சிலுவை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையிலே அணுதினமும் அதே ஆவியோடு எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நான் ஒரு சீஷனாய் இருக்க முடியாது. இந்த நாளிலே சிலுவை என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் அது கிறிஸ்தவத்தின் அடையாளமாய் மாறிவிட்டது. கிறிஸ்தவர்கள் சிலுவை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள், தங்க சிலுவை என்று அநேக சிலுவை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு பேசின நாளிலே மரண தண்டனையினுடைய உச்சகட்டமான தண்டனை அது. ரோமர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். இந்த நாளிலே மரண தண்டனையிலே தூக்கில் இடுகிறார்கள் கிறிஸ்து. மரண தண்டனையினுடைய ஒரு வழிதான் சிலுவை. குற்றவாளிகள் தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இயேசு இங்க என்ன பேசுகிறார்? நம்மிலே ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்குள்ளாய் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டுமா? அப்படி நடக்க வேண்டும். அந்த காரியம் என்ன? இயேசு சுய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அவன் இழந்து போவான். இந்த சிலுவை நாம் தினந்தோறும் எடுக்க வேண்டும். அந்த சிலுவை என்ன? நம்மளுடைய சுயம் அனுதினமும் சிலுவையிலே அறையப்படுகிறது. இயேசுவினுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். என்னுடைய சுயத்தின் பேலன்ஸ் சித்தத்திலே காணப்படுகிறது. என்னுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், எனக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். இதுதான் எல்லா பாவத்தின் வேர். அது மரணத்துக்குள்ளாய் ஊற்றப்படவில்லை என்றால் நான் சிலுவை எடுக்கவில்லை. நாம் பார்த்தோம், அதை தினந்தோறும் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நான் ஒரு சிஷ்யனாய் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் இந்த மனப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும். நான் என்னுடைய சித்தத்தை இந்த நாளிலே செய்ய மாட்டேன். எந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். இயேசு இப்படியாய் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டு பிதாவே, இப்படி சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல. பரலோகத்திலே எந்த தூதர்களும் தங்களுடைய சித்தத்தை செய்யவில்லை. அவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்காய் காத்திருக்கிறார்கள். தேவனை நீர் என்ன செய்ய விரும்புகிறோம் அதை நாங்கள் செய்கிறோம் என்று செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலே அப்படித்தான் காணப்படுகிறது. நம்மளுடைய நாட்கள் பரலோகத்தின் நாட்களாய் பூமியிலே இருக்க வேண்டுமா? நம்மளுடைய வாழ்க்கை பரலோகத்தின் வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமா? இங்கேதான் ரகசியம் இருக்கிறது. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல என்னுடைய வாழ்க்கையிலே பூமியிலே செய்யப்படுவதாக. என்னுடைய மனப்பான்மை, ஆண்டவரே எந்த காரியத்திலையும் என்னுடைய சித்தம் வேண்டாம், எனக்கு விருப்பமானதை, என்னுடைய விருப்பமான வேலையை, திருமணத்தை நான் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சித்தத்தை நான் கண்டறியட்டும். என்னை ஒருவர் மோசமாய் நடத்தினால் நீர் எப்படி பதிலளிப்பீரோ அப்படி பதிலளிக்கட்டும். என்னுடைய சுயமும் என்னுடைய மாம்சமும் விரும்புகிற வண்ணமாய் நான் பதிலளிக்க வேண்டாம். இதுதான் அனுதினமும் சிலையை எடுப்பதின் அர்த்தம். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாய் நீங்கள் சீஷராய் இருக்க முடியாது. பெரிதான கட்டளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு 28 இன்னொரு பக்கம், நீங்கள் கண்ட விசுவாசிகள் இப்படிப்பட்ட வழியிலே நடக்கிறார்களா? இப்படி சிலுவை எடுத்து நடக்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் தங்கள் சுயத்திற்கு மறித்து வாழ்கிறார்களா? நீங்கள் முதலாவது அப்படி செய்கிறீர்களா? அங்கே நாம் பார்க்க முடியும் எவ்வளவு கொஞ்சமாய் மத்தேயு 28 சொல்லப்பட்ட கட்டளையை சீரியஸாக கிறிஸ்தவர்கள் காண்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்க முடியும். மூன்றாவது நிபந்தனை லூக்கா 14 வாசிக்கிறோம், 33 வசனம். முதலாவது நாம் பார்த்தோம் இயேசுவை எல்லா உறவினர்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் பூமியில் மனுஷர்களை காட்டிலும் பிரதானமாய் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய சுய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையை காட்டிலும் சித்தத்தை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எனக்கு பூமிக்குரிய உடைமைகளை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும். 14:33 உங்களில் எவனாகிலும், இங்கேயும் நிச்சயமாய் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம், எவனாகிலும் தனக்குடன் உண்டானவைகள் எல்லாம் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நடைமுறை காரியத்திலே இது என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் சன்னியாசிகளாய் மாற வேண்டுமா? காடுகளுக்கு சென்று வாழ வேண்டுமா? இருக்கிற எல்லா சொத்தையும் விற்றுவிட வேண்டுமா? நாம் சன்னியாசிகளாய் மாறி காடுகளுக்கு செல்ல வேண்டுமா? நம்மை எது பிடிக்கிறதோ அதுதான் உடைமைகள். என்னுடைய உடைமைகள் தான் என்னை பிடித்து வைத்துக் கொள்கிறது, என்னை ஆட்கொள்கிறது. என் வீடு என்னுடைய உடைமை என்றால் நான் அதை பிடித்து வைத்துக் கொள்கிறேன் என்றால் அது என்னுடையது என்று சொல்கிறேன். நான் அதை பிடித்துக் கொள்கிறேன், அது என்னை பிடித்துக் கொள்கிறது. அது விலையுறந்த ஒரு காராக இருக்க முடியும், அல்லது விலையுள்ள ஸ்டாக்காக இருக்க முடியும், ஷேர்ஸாக இருக்க முடியும். அதை நான் பிடித்து வைத்துக் கொள்கிறேன், அது என்னை பிடித்து வைத்துக் கொள்கிறது. என் மனது அதிலே அவ்வளவாய் ஈர்க்கப்படுகிறது. வீட்டிலே இருக்க விலையில்லாத காரியத்திலே என்னுடைய மனது இல்லை, விலையுயர்ந்த உடைமைகளிலே தான் என்னுடைய மனது இருக்கிறது. ஆகவே நம்முடைய உடைமைகளை வெறுக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவைகளை விற்க வேண்டுமா? இருக்கிற எல்லாவற்றையும் விற்க வேண்டுமா? ஒரு சம்பவத்திலே ஒரு வாலிபன் இயேசுவினிடத்திலே வந்தான். அது மார்க் 10 வாசிக்கிறோம். இயேசு அவனிடத்திலே எல்லாவற்றையும் விற்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இயேசு அந்த கட்டணை எல்லாருக்கும் சொல்லவில்லை. சகேயரிடத்திலே லூக்கா 19 பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஏமாற்றினவர்களுக்கு நான் திரும்ப செலுத்துவேன் என்று சொன்னார். இயேசு அது போதும் என்று சொன்னார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். சகேயு, நீ எல்லாவற்றையும் விற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மரியாள் மார்த்தாவினுடைய வீட்டிலே, லாசருடைய வீட்டிலே இயேசு அவர்கள் எதையாகிலும் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லவே இல்லை. எல்லாரிடத்திலும் போய் எல்லாவற்றையும் விற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது ஒரு கேன்சரை போல இருக்கிறது, புற்றுநோய். சில சமயங்களிலே அந்த கேன்சர் விரிவாய் பரவி இருக்கிறது. மருத்துவர் சொல்லுவார், நீ சுகமடைய வேண்டுமா? அந்த முழு உறுப்பையும் எடுக்க வேண்டும். அது உள்ளுறுப்பாக இருக்க முடியும், அதிலே கேன்சர் இருக்கிறது. மருத்துவர் சொல்கிறார், வேற வரியே இல்லை, அந்த முழு உறுப்பையும் நீக்க வேண்டும், இல்லை என்றால் நீ மறுத்து விடுவாய். சில இடங்களிலே அந்த கேன்சர் அவ்வளவாய் பரவவில்லை, கொஞ்சம் வெட்டி எடுத்தால் போதும். பண ஆசையும் கேன்சருக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யமான வாலிபனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவாய் பரவி இருந்தது. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் விற்க வேண்டும் என்று சொன்னார், விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னார். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையிலே, சகையனுடைய வாழ்க்கையிலே அது இன்னும் கொஞ்சமா இருந்தது. மார்த்தால் மரியாளனுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் கம்மியா இருந்தது. அந்த கட்டளையை எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. பண ஆசை உங்களிலே எவ்வளவாய் பிடித்திருக்கிறது, கேன்சர் எவ்வளவாய் பரவி இருக்கிறது என்பதை பொறுத்தே ஆண்டவர் நீங்கள் எவ்வளவை விட வேண்டும், எவ்வளவு விற்க வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இந்த மனப்பான்மை, கைவிடுகிற மனப்பான்மை, ஆபிரகாமினுடைய சம்பவத்தை எண்ணி பார்த்தால் நமக்கு புரியும். ஆபிரகாம் ஈசாக்கை தன்னுடையதாய் சொந்த உடமையாய் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான். அவ்வளவாய் நேசித்தான், அவனை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய இருதயத்தினுடைய நேசனாய் ஈசாக்கு இருந்தான். மனைவியை காட்டிலும் அதிகமாய் ஈசாக்கை நேசித்தான். ஈசாக்கு இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாய் மாறுகிறதை தேவன் கண்டார். ஈசாக்கு இப்பொழுது ஆபிரகாமினுடைய கடவுளாய் மாறிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆபிரகாமை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே நீ மோரியா மலைக்கு எடுத்து சென்று அவனை எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் 3 நடந்து சென்றான். தேவன் 3 அவகாசம் கொடுத்தார். ஆபிரகாம், ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன், ஈசாக்கை உமக்கு பலி செலுத்துகிறேன் என்று சொன்னார். அவன் வெட்ட துணிந்த பொழுது ஆண்டவர் நிறுத்து என்று சொன்னார், வீட்டுக்கு அழைத்து செல் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து நாம் சொல்ல முடியும், ஆபிரகாம் ஈசாக்கை பிடித்து வைத்திருக்கவில்லை, வைத்திருந்தான். வீட்டிலே தான் ஈசாக்கு இருந்தான், குமாரனாக இருந்தான். இன்னும் குமாரனாக தான் இருக்கிறான், இன்னும் மரித்து போகவில்லை. ஆனால் ஒருபோதும் பிடித்து வைத்துக்கவில்லை. நம்மளுடைய உடைமைகளை உதறி விடுவது என்பதற்கு அருமையான உதாரணம் அது. பூமிக்குரிய விலை உயர்ந்த காரியங்களை உங்களுடைய வீட்டிலே இருக்கிறதே அதை எண்ணி பாருங்கள். அதிகமாய் மதிக்கிறீர்கள், மிகவும் முக்கியம் உங்களுக்கு அந்த காரியம். அதனுடைய பட்டியலை போடுங்கள். அவைகளெல்லாம் உங்களுடைய உடைமைகள். நீங்கள் சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மையா இருக்க வேண்டும். உங்களுடைய உடைமைகள் என்ன என்பதை பட்டியல் போடுங்கள். அப்பொழுது ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டும், நான் இவைகளை பிடித்து வைத்திருக்கிற மனப்பான்மையிலிருந்து நான் நிறுத்தப் போகிறேனா என்று தீர்மானிக்க வேண்டும். ஒரு காரியத்தை இறுக்கமாய் பிடித்திருப்பதுதான் உடைமை. இந்த பேனாவை கையிலே இறுக்கமாய் பிடித்து வைத்திருக்கிறேன் என்றால் அதை நான் என்னுடைய உடைமைகளாய் கருதுகிறேன். வீடாயிருக்கலாம், வங்கி கணக்காயிருக்கலாம், காராயிருக்கலாம், சொத்தாயிருக்கலாம். வைத்திருப்பது என்றால் என்ன? கரங்களை விரித்து வைத்திருப்பது. என்னிடத்துல தான் இருக்கிறது, வேற யாரிடத்திலோ கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, இது என்னுடையது அல்ல என்பதை அறிந்திருக்கிறேன். இது உம்முடையது, என்னிடத்திலே கொடுத்திருக்கிறீர். நான் ஒரு உக்ரானக்காரன், இதை உண்மையாய் பயன்படுத்த போகிறேன், இதை என்னை பிடிக்க போவதில்லை ஆண்டவரே, நான் இதை வைத்திருக்கிறேன், இதை வைத்திருக்கும்படி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிடித்திருப்பதற்கும் வைத்திருப்பதற்கும் இதுதான் வித்தியாசம். என்னுடைய உடைமைகள் எல்லாம் நான் வெறுக்க வேண்டும். அநேக காரியங்களை நான் வைத்திருக்க முடியும், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நான் பயன்படுத்தவும் முடியும், ஆனால் அவைகளை நான் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. சீஷத்தினுடைய மூன்றாவது நிபந்தனை, நான் இயேசுவை என்னுடைய எல்லா பூமிக்குரிய சொத்துக்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். இங்கேதான் சீஷத்துவத்தினுடைய மூன்று நிபந்தனைகளை காணப்படுகிறது. முதலாவது, கிறிஸ்துவை பூமியில் இருக்கிற எந்த மனுஷனை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பது. பரலோகத்திலே உமையல்லாமல் யார் உண்டு, இந்த பூமியிலே உமையல்லாமல் எனக்கு வேறே விருப்பம் இல்லை. சங்கீதம் 73:25 வசனம், இதுதான் உண்மையான சீஷனுடைய அறிக்கை. ஆண்டவரே, இந்த பூமியிலே உமையல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை. சங்கீதம் 73:25. இரண்டாவது நிபந்தனை, ஆண்டவரே என்னுடைய சுய சித்தத்தை காட்டிலும் என்னுடைய தேர்வுகளை காட்டிலும் இயேசுவை நான் பிரதானமாய் நேசிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய தேர்வுகள் எனக்கு வேண்டாம், எல்லா விஷயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் முடி சித்தம் எனக்கு வேண்டும். நேரத்தை, பணத்தை, என்னுடைய பலனை, வாழ்க்கை, என்னுடைய குறிக்கோளை, எதிர்காலத்தை, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே நான் வைத்து விட்டேன். மூன்றாவது நிபந்தனை, எனக்கு பூமியில் உண்ட எல்லாவற்றிலையும் நான் வைத்திருப்பேன், இறுக்கமாய் பிடித்திருக்க மாட்டேன். இவைகளை காட்டிலும் கிறிஸ்து எனக்கு மேலானவர். சில காரியங்களை தேவன் எடுத்துக்கொண்டால், இல்லை நான் ஒரு காரியத்தை இழக்க நேரிட்டால் யோபுவை போல சொல்ல முடியும், தேவன் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுவே ஒரு சீஷனுடைய மனப்பான்மை. ஒரு நபர் இந்த மூன்று நிபந்தனைகளை கை கொள்ளவில்லை என்றால், லூக்கா 14 படி அவன் ஒரு சீஷன் அல்ல. அப்போஸ்தலர் இடத்துல இயேசு சொன்னார், மத்தேயு 19:20, எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷராக்கி. அவர் என்ன சொல்ல விரும்பினார், ஜனங்களை இயேசுவை அறிகிற இடத்திற்கு மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்கிறவராய் அறிகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவனாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அர்த்தம் என்ன, சுய சொந்த வாழ்க்கையை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், சித்தத்தை காட்டிலும், நமக்கு இருக்கிற எல்லா உடைமைகளை காட்டிலும் இயேசுவை பிரதானமாய் நேசிக்கிற இடத்திற்கு ஜனங்கள் வர வேண்டும். கிறிஸ்தவ ஊழியங்களும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் இப்படிப்பட்ட இடத்திற்கு ஜனங்களை அழைத்து வந்திருக்கிறார்களா, இல்லை என்று நான் சொல்வேன். நான் ஏன் 99% மார்க் 16 முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், 1% தான் மத்தேயு 19 கை கொள்கிறார்கள் என்று ஏன் சொன்னேன் என்று புரிகிறதா? 99% ஒரு பக்கத்தையும், 1% இன்னொரு பக்கத்தையும் தூக்கி செல்கிறார்களே. ஆகவேதான் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றேன் என்று எண்ணுகிறேன். இந்த 1% நபருக்கு போய் உதவி செய், இதற்கான பெரிய தேவை இன்றும் இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கென்று இவ்வளவு கெட்ட சாட்சி இன்றும் காணப்படுகிறது. மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு துக்கீர்த்தியை கொண்டிருக்கிறார்கள். ஏன் காரியம் இப்படியாயிருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் சீஷர்களாய் மாறவில்லை, பூமிக்குரிய காரியங்களிலிருந்து அவர்கள் இன்னும் விடுதலையாகவில்லை. அதனுடைய விளைவு என்ன? லூக்கா 14 இயேசு சொன்னாரே, அவர்கள் அஸ்திவாரம் போட்டதற்கு ஒப்பாயிருக்கிறார்கள். லூக்கா 14 சீஷத்தினுடைய அதிகாரத்தின் மத்தியிலே கோபுரத்தை கட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம் இருக்கிறது. அவன் அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிப்பதற்கு அவனிடத்திலே பொருள் இல்லை என்று வாசிக்கிறோம். இந்த மூன்று நிபந்தனைகளுடைய பின்னணியிலே இந்த வசனத்தை வாசிப்போமானால் அதனுடைய அர்த்தம் என்ன? விலைக்கரையும் கொடுத்து இந்த கோபுரத்தை கட்ட அவனுக்கு மனதில்லை. ஒருவேளை அவனுக்கு பொருள் இருக்கலாம், ஆனால் மனதில்லை. அஸ்திவாரம் என்ன? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவ்வளவுதானா கிறிஸ்தவ வாழ்க்கை? இவ்வளவுதானா? நாம் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும். ஆண்டவர் இதுதான் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் கோபுரத்தை கட்டவில்லை என்றால் அவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அவரை நகைப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள், அசிவாரம் மாத்திரம் போடுகிறார்களே தங்களுடைய வாழ்க்கையிலே. எண்ணி பாருங்கள், இதுதான் கிறிஸ்தவம். ஆகவேதான் மத்தேயு 28:19-20 அறிந்து கொள்வதும் முக்கியத்துவப்படுத்துவதும் மிகவும் முக்கியம். சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு போய் சீஷராக்கி, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா, நீங்கள் சீஷர்களை உண்டு பண்ண வேண்டும். முடிப்பதற்கு முன்பாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதன் பின்னணியிலேதான் இயேசு உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எதை செய்யும் பொழுது? எல்லா ஜாதிகளும் சீஷராக்கும் பொழுது. நிபந்தனை கை கொள்ளாமல் வாக்கு தத்தத்தை எப்படி ஜனங்கள் கோர முடியும்? என்ன அற்புதமான ஒரு வாக்கு தத்தம்! முழு உலகத்திற்கும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கத்தை சீஷராக்கும் பொழுது தேவன் என்னோடு எப்பொழுதும் இருப்பார். நாம் சுருக்கமாய் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் முதலாவதாக சீஷர்களாய் இருந்து பிரசங்கிக்கிற எங்களுடைய ஊழியத்திலே மற்றவர்களை சீஷராக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென்.